கர்த்தருக்குள் கழிகூறுதல். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நன்மையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிற கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்றழைக்கப்படுகிறார்கள். பிதாவின் குணாகுணங்களை இயேசு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது போல, கிறிஸ்துவின் உருக்கம், இரக்கம், அன்பு முதலான சுகுணங்களை அறியாத உலகத்துக்கு நாமே அவரை வெளிப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் 17:18-23 என்று இயேசு மன்றாடினார். பவுல் அப்போஸ்தலன் இயேசுவானவருடைய சீஷர்களுக்கு கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டுமிருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே. 2 கொரிந்தியர் 3:3-2 என்பதாகச் சொல்லுகிறார். இயேசு தமது ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாயும் உலகத்தாருக்கு நிருபம் அனுப்புகிறார். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாயிருந்தால் உங்கள் மூலமாக நீங்கள் வாசம் பண்ணுகிற குடும்பத்துக்காவது, கிராமத்துக்காவது, தெருவுக்காவது நிருபம் ஒன்றை அனுப்புகிறார். இயேசு உனக்குள்ளே வாசம் பண்ணி தமக்கு அறிமுகமில்லாதவர்களுடைய இருதயத்திலே பேச விரும்புகிறார். ஒருவேளை அவர்கள் வேதாகமத்தை வாசிக்கிறதில்லையாக்கும், அல்லது அவைகளின் தாள்களில் எழுதப்பட்டவைகளின் மூலமாய் அவர் தங்களோடு பேசும் சத்தத்தை கேட்கிறதில்லையாக்கும், தேவனுடைய அரிய அன்பை அவருடைய கிரியைகளின் மூலமாக பார்க்கிறதுமில்லையாக்கும் இருக்கட்டும், நீ இயேசுவுக்கு உண்மையான ஸ்தானாபதியாயிருப்பாயானால் உன்னாலே அவர்கள் அவருடைய நன்மைகளைக் குறித்து கொஞ்சமாகிலும் அறிந்து கொள்வதற்கு ஏவப்படலாம். அவர்கள் அவரை நேசிக்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் நீ அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாகும். கிறிஸ்தவர்கள் பரத்து கேட்கும் மார்க்கத்திலே நாட்டப்பட்டிருக்கும் தீபஸ்தம்பமானவர்கள். கிறிஸ்துவிடத்திலிருந்து தங்கள் மீது வீசும் ஜோதிப்பிரகாசத்தை உலகத்துக்கு பிரதிபிம்பிக்க வேண்டியவர்கள் இவர்களே. கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சிறந்த ஊழியத்தை பற்றியும் சரியான அறிவையும் உணர்வையும் இதர ஜனங்கள் அடையத்தக்கதாக அவர்கள் ஜீவியமும் குணசீலங்களும் அமைந்திருத்தல் அவசியமே. கிறிஸ்துவானவருக்காக நாம் பிரதிநிதிகளாய் ஏற்படுவோமாகில் அவருடைய ஊழியம் எப்படி இருந்ததோ அப்படியே கவர்ச்சியுள்ளதாய்க் காணும்படி அதை நாமும் ஆக்கிக் கொள்வோம். தங்கள் ஆத்துமாக்களிடத்தில் துக்கத்தையும் துயரத்தையும் சஞ்சலத்தையும் வியாகுலத்தையும் முறுமுறுப்பையும் ஆவலாதியையும் சேர்த்துக் கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் மற்ற ஜனங்களுக்கு தேவனைப் பற்றிய தப்புரையான அபிப்பிராயத்தையும் பொய்யான கிறிஸ்தவ ஜீவியத்தையும் காட்டுகிறவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாயிருப்பது அவருக்கு பிரியமில்லாததாக அவர்கள் தங்கள் கிரியைகளினால் பாவிக்கிறார்கள். இவ்விஷயத்தில் அவர்கள் நம்முடைய பரமபிதாவுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லுகிறவர்களாகிறார்கள். சாத்தானானவன் தேவனுடைய பிள்ளைகளை அவநம்பிக்கைக்கும் மனச்சோர்வுக்குமுள்ளாக்கக்கூடியவனாகிறபோது களிப்படைகிறான். நாம் தேவனை நம்பாமல் அவருடைய பட்சத்தை குறித்தும் நம்மை இரட்சிக்கும் அவரது வல்லமையைக் குறித்தும் சந்தேகம் கொள்ளுகிறதைக் கண்டு மகிழ்ச்சி கொள்ளுகிறவனாயிருக்கிறான். அவர் தம்முடைய நடத்துதல்களினால் நமக்கு தீங்கு செய்கிறவர் என்று முறையிடுவதை கேட்க விரும்புகிறான். கர்த்தர் மன உருக்கமும் பரிதாபமும் இல்லாதவர் என்று சொல்வதே சாத்தானுடைய வேலை. அவரை குறித்த சத்தியத்தை புரட்டி பேசுவான். பரமபிதாவை குறித்த சத்தியத்தை அல்ல, பொய்யை நமதுள்ளத்திலே நிரப்பி தப்பான தாற்பரியங்களினால் நம்மை பிதற்றி விடுவான். நமதெண்ணங்களை தாறுமாறாக்கி விடுவான். நாமும் கூட சாத்தானுடைய அபத்தமான பேச்சை நம்பி நமதெண்ணங்களை அதின்மேல் நாட்டி அவரை விசுவாசியாமல் அவமதித்து அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதுமுண்டல்லவா? நம்முடைய சன்மார்க்க ஜீவியம் நமக்கு மந்திரமாகவும் கேவலமாகவும் இருக்கும்படி சாத்தான் எப்போதும் வகை தேடித் திரிகிறான். அந்த பக்திக்குரிய ஜீவியம் வருத்தமும் பாரமும் கடடினமுமாகக் காண்பிக்கும்படி பார்க்கிறான். கிறிஸ்தவன் ஒருவன் தன் ஜீவியத்தை இவ்வித எண்ணத்தினால் கழிக்கிறபோது தன் அவநம்பிக்கையினாலேயே சாத்தானுடைய பொய்யை ஒத்துக்கொள்ளுகிறவனாகிறான்.
ஜீவ வழியில் நடக்கிற அநேகர் தங்கள் தப்பிதங்களையும் விடுதல்களையும் நம்பிக்கை கேட்டையும் சிந்தனை செய்து கொண்டு வருவதனால் அவர்கள் இருதயம் வியாகுலத்தினாலும் அதைரியத்தினாலும் நிறைந்து போகிறது. நான் ஐரோப்பாவில் இருந்தபோது இப்படி செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரி துயரடைந்து தனக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை நான் எழுதும்படி எனக்கு எழுதி கேட்டுக்கொண்டாள். நான் அவள் கடிதத்தை வாசித்த அடுத்த இரவில் நான் ஒரு தோட்டத்தில் இருக்கிறதாகவும் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரனாக தோண்டினவன் அதின் வழியாய் என்னை நடத்தி கொண்டு போனதாகவும் ஒரு கனா கண்டேன். அவன் அந்த தோட்டத்தில் பூக்களை சேர்த்து கொண்டும் அவைகளை முகர்ந்து கொண்டும் போகிறபோது இந்த சகோதரி என் பக்கத்தில் நடந்து நான் நடக்கும் வழியில் இடைஞ்சலாக படர்ந்து கிடந்த மெருஞ்சில் முட்களை பார்க்கும்படி என்னை எச்சரித்தாள். அங்கே அவள் நின்று கொண்டு அழுது புலம்பினாள். வழிகாட்டிக்குப் பின்னால் பாதையிலேயேயே நடந்து போகாமல் மெருஞ்சில்களிலும் முட்களிலும் நடந்து போனாள். அவைகள் காலில் தைக்க ஐயோ என்று அலறி, இந்த அழகான தோட்டத்தில் இந்த முட்கள் கிடக்கிறது எவ்வளவு பரிதாபமான காரியம் என்று சொன்னாள். அப்போது அந்த வழிகாட்டி, காலில் தைக்கும் முட்களை விட்டுவிடு, அவைகள் கிடக்கட்டும், ரோஜா லீலி முதலான புஷ்பங்களைச் சேர்த்துக்கொள் என்றான்.
உன் அனுபவத்திலே பிரகாசமான காரியங்கள் இருந்ததில்லையா?
தேவாவியானவருக்கு மறுமொழியாக, உன் இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருந்த போது உல்லாசமும் மனமகிழ்ச்சியுமான வேளை உனக்கு இருந்ததில்லையா? எழுதப்பட்டிருக்கிற உன் ஜீவிய அனுபவ அதிகாரங்களை திறந்து பார்க்கையில் மிகவும் இன்பமான சில பக்கங்களுள்ள ஏடுகளை நீ காண்பிக்கிறதில்லையா? தேவன் அருளிச் செய்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்பக்கத்திலும் வழியோரமாக வளர்ந்திருக்கிற வாசனையுள்ள மலர்களைப் போலிருக்கின்றனவல்லவா? அவைகளின் அழகும் இன்பமும் உன் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்பும்படி இடங்கொடுக்க மாட்டாயா? நெருஞ்சில்களும் முட்களும் வேதனையையும் விசனத்தையுமேயொழிய வேறொன்றையும் தராது. இவைகளை மாத்திரம் நீ சேர்த்து மற்றவர்களுக்கு கொடுப்பாயானால் நீ தேவனுடைய நன்மைகளை நீயே துறந்து விடுவது மாத்திரமல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஜீவ வழியில் நடக்காதபடி தடை செய்கிறவனாயும் இருப்பாய். கடந்த காலத்தின் ஜீவியத்திலுள்ள அக்கிரமங்கள், நம்பிக்கை கேடு முதலான வெறுப்பான எல்லா சிந்தனைகளையும் ஒன்றாய்த் திரட்டி அவைகளை அருவறுத்து தள்ளுமட்டும் அவைகளை குறித்து பேசுவதும் அவைகளுக்காகக்களுக்காக புலம்புவதும் ஞானமல்ல. நிலைகுலைந்த ஒரு ஆத்துமா அந்தகாரத்தினால் நிறைந்து தேவ ஒளி தனக்குள் பிரகாசிக்காதபடி தன்னை மூடிக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்கள் வழியிலும் இருளை வரவிடுகிறது.
தேவன் நமக்கு காண்பித்திருக்கும் தெளிவான வெளிச்சத்திற்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
நாம் அவைகளை ஓயாமல் பார்க்கும்படியாக அவருடைய அன்பின் குறைவற்ற நம்பிக்கைகளை திரட்டிப் பார்ப்போம். மனிதனை சாத்தானின் வல்லமையிலிருந்து மீட்கும்படியாக தேவகுமாரன் தமது பிதாவின் சிங்காசனத்தை விட்டு தமது தெய்வீகத்தில் மனுஷீகத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர் நமக்காக அடைந்த ஜெயத்தினால் மனிதருக்கு வானத்தை திறந்து தேவன் தமது மகிமையினால் நிறைந்திருக்கிற அந்த மேலான ஸ்தலத்தை மனித பார்வைக்கு வெளிப்படுத்தினதும் பாவத்தில் அமிழ்ந்து கெட்டிப்போன ஜாதியை அழிவின் குழியிலிருந்து தூக்கி எடுத்து நித்திய தேவனுடைய ஐக்கியத்திற்கு கொண்டு வந்ததும் நமது இரட்சகரை பற்றும் விசுவாசத்தினால் தேவ சோதனையை சகித்த நம்மை கிறிஸ்துவின் நீதியினால் உடுத்தி தமது சிங்காசனத்தில் உயர்த்தினதும் ஆகிய இவைகளே நாம் தியானிக்க வேண்டுமென்று தேவன் விரும்பி நமக்கு காண்பித்திருக்கும் வெளிச்சம்.
நாம் தேவனுடைய அன்பை பற்றி சந்தேகிக்கிறபோதும் அவருடைய வாக்குத்தத்தங்களின் பேரில் அவநம்பிக்கை கொள்ளுகிறபோதும் நாம் தேவனை கனிவீனப்படுத்தி அவருடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம்.
ஒரு தாயை பற்றி பிள்ளைகள் அடிக்கடி ஆவலாதி சொல்லிக்கொண்டே இருப்பார்களானால் அந்த தாய் என்ன நினைப்பாள்? தான் பிள்ளைகளுடைய நன்மையை கோரவில்லை என்றும் தன் ஜீவகாலமெல்லாம் அவர்கள் நன்மைக்காகவும் சௌக்கியத்திற்காகவும் முயற்சிகள் எடுக்கவில்லை என்றும் பிள்ளைகள் நினைக்கிறார்களே என்று துக்க சாகரத்தில் அமிழ்ந்து நசித்துப் போவாளல்லவா? அவர்கள் அவளுடைய அன்பை குறித்து சந்தேகப்படுவார்களானால் அது அவளுடைய இருதயத்தை உடைத்து விடுமல்லவா? எந்த பெற்றோர் தங்கள் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளால் இப்படி நடத்தப்பட விரும்புவார்கள்? நித்திய ஜீவனை நமக்கு அருளும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனனை கொடுக்கும்படி ஏவப்பட்ட நம்முடைய பரமபிதாவின் அன்பை குறித்து அவநம்பிக்கை கொள்வோமானால் அவர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆயினும் எத்தனை பேர் தங்கள் வார்த்தைகளினால் சொல்லாவிட்டாலும் செய்கைகளினாலே கர்த்தர் இதை எனக்காக அல்ல, ஒருவேளை மற்றவர்களுக்காகச் செய்திருக்கலாம். தேவன் மற்றவர்களிடத்தில் அன்புள்ளவராயிருக்கிறார், என்னிடத்தில் அன்புள்ளவர் அல்ல என்பதாக சொல்லுகிறவர்களாயிருக்கிறார்கள்.
இவையும் உன்னுடைய சொந்த ஆத்துமாவுக்கு தீமையை விளைவிக்கின்றன. எப்படியென்றால், சந்தேகமான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிசாசானவனுடைய சோதனைகளை நீயே அழைக்கிறாய். சந்தேகம் கொள்ளும் சிந்தனையை உனக்குள்ளே பலப்படுத்தி பணிவிடை செய்யும் தேவதூதனை உன்னிமித்தம் துக்கங்கொள்ளச் செய்கிறாய். சாத்தான் உன்னை சோதிக்கும்போது சந்தேகமான வார்த்தையாகிலும் அறிவீனத்தையாகிலும் பேசாதே. உன் மனக்கதவை அவனுடைய ஏவுதலுக்கு திறந்து வைப்பாயானால் அதை அவநம்பிக்கையாலும் கலகத்தை மூட்டும் கேள்விகளினாலும் நிரப்பிவிடுவான். உன் மனோ உணர்ச்சியை வெளிப்படையாய் பேசுவாயானால் நீ பேசுகிற ஒவ்வொரு சந்தேகமும் உன்னை எதிர்த்துத் தாக்குவதுமல்லாமல் மற்றவர்கள் ஜீவியத்தில் முளைத்தெழும்பி பலன் கொடுக்கும் வித்தாகிவிடுகிறது. உன் வார்த்தைகளால் உண்டான இக்கேட்டை விளக்குவது பிறகு அசாத்தியமாகிவிடும். சாத்தானுடைய கண்ணியிலிருந்தும் சோதனையின் காலதத்திலிருந்தும் உன்னையே தப்புவிக்க வேண்டியதாயிருக்கும். உன் சொல் வாக்கினாலே வசியப்பட்டுப் போன மற்றவர்கள் நீ எடுத்துக்காட்டிய அவிசுவாசத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியாமலே போய்விடுவார்கள். ஆவிக்குரிய பலத்தையும் ஜீவனையும் கொடுக்கிற அந்த மேலான காரியங்களை குறித்து பேசிக்கொள்வது எவ்வளவு விசேஷமானது! உன் பரம எஜமானைக் குறித்து உலகத்துக்குக் கொடுக்கிற சாட்சி என்ன விதமானது என்று அறிய விரும்பி தேவதூதர்கள் உற்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய சம்பாஷனை உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஜீவனையுடையவரை குறித்ததாகவிருக்கட்டும். நீ ஒரு சிநேகிதன் கைப்பிடித்து வந்தனம் செய்கிற போது உன் இருதயத்திலும் உன் உதடுகளிலும் தேவனுக்கு துதி புறப்படட்டும். இது உன் சிநேகிதன் சிந்தனையை இயேசுவினிடத்தில் இழுத்துக் கொள்ளும். எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. துக்கங்களை சகிப்பது கஷ்டம். சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்பது வருத்தம். உன் கஷ்ட நஷ்டங்களை உன்னைப்போல சாவுக்குரியவர்களிடத்தில் அல்ல, எல்லாவற்றையும் ஜபத்தினாலே தேவனிடத்திற்கே கொண்டு போவாயாக. சந்தேகமான ஒரு வார்த்தையாவது, அதைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தையாவது சொல்ல மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் செய்து கொள். நம்பிக்கையுள்ள வார்த்தைகளினாலும் பரிசுத்தமான உற்சாகத்தினாலும் மற்றவர்கள் ஜீவியத்தை பிரகாசிப்பித்து அவர்கள் முயற்சிகளை சிறப்பிக்கும்படி செய்யலாம். சோதனையினாலே கடினமாய் மெருக்கப்பட்ட தைரியமுள்ள ஆத்துமாக்கள் அநேகமுண்டு. நான் என்னும் சோதனையிலும் பொல்லாத அதிகாரங்களினால் உண்டான போரிலும் கொஞ்சங்குறைய மூர்ச்சியடைந்த ஆத்துமாக்கள் உண்டு. இந்த கஷ்டப்போரிலிருக்கிற ஒருவனையாவது நிலைகுலையச் செய்யாதே. தைரியமுள்ள வார்த்தைகளினால் அவனை உற்சாகப்படுத்தி தன் வழியில் நடக்கும்படி தூண்டத்தக்க நம்பிக்கையுள்ள வார்த்தைகளைச் சொல்லு. இவ்விதமாக கிறிஸ்துவின் ஒளி உன்னிடத்திலிருந்து வீசும்படிப்பார். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதில்லை. ரோமர் 14:7. நம்முடைய மனசாட்சி எரியாமலிருக்கிற செல்வாக்கினால் மற்றவர்கள் உற்சாகப்பட்டு பலனடைந்திருக்கலாம். அல்லது உற்சாகங்குன்றி கிறிஸ்துவிலிருந்தும் சத்தியத்திலிருந்தும் விலகிப் போயிருக்கலாம். கிறிஸ்துவின் ஜீவியம், குணலட்சணம் இவைகளைப் பற்றி தப்பான அபிப்பிராயமுள்ள அநேகர் உண்டு. அவர் அனலும் காந்தியும் இல்லாதவர், பிடிவாதமும் கடினமும் உள்ளவர், சந்தோஷமற்றவர் என்று நினைக்கிறார்கள். அநேகம் பேருடைய மார்க்க அனுபவத்தை இந்த மந்தமான எண்ணங்கள் மூடிக்கொண்டிருக்கின்றன. இயேசு கண்ணீர் விட்டாரென்று சொல்லியிருக்கிறதே ஒழிய சிரித்தாரென்று சொல்லப்படக் காணோம் என்று அடிக்கடி பேசிக் கொள்கிறதுண்டு. ஆம், நம்முடைய இரட்சகர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமான மனிதனாகவே இருந்தார். ஏனென்றால், எல்லா மனிதருடைய சாபத்தையும் தமது இருதயத்திலே சேரும்படி அதைத் திறந்தார். அவருடைய ஜீவியம் தன்னொடுக்கமும் கவலையும் வருத்தமும் நிறைந்ததாகவிருந்தாலும் அவருடைய ஆவியோ நொறுக்கப்படவில்லை. அவருடைய முகச்சாயல் துக்கத்தினாலும் விசனத்தினாலும் வேறுபடாமல் சமாதானமுள்ள சாந்தத்தினால் களையாயிருந்தது. அவருடைய உள்ளம் ஜீவனூறும் ஊற்றாயிருந்தது. அவர் சென்ற இடமெல்லாம் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு போனார். நம்முடைய இரட்சகர் பக்தியும் ஊக்கமும் நிறைந்த கர்த்தரை ஒழிய
துக்கமாவது எரிச்சலாவது உள்ளவரல்ல. அவரை போலிருக்க விரும்புகிறவர்களுடைய ஜீவியம் ஊக்கம் நிறைந்த விஷயங்கள் உள்ளதாகவிருக்கும். தங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து ஜீவிக்கிறவர்களுமாயிருப்பார்கள். பெருமை அடங்கிப்போம். கோஷ்டமான கொண்டாட்டமிராது, அடங்கா பரிகாசமுமிராது. இயேசுவின் மார்க்கமோ ஆற்றை போன்ற சமாதானத்தை கொடுக்கும். சந்தோஷத்தினால் உண்டாகும் ஒளியை அணைக்காது, மகிழ்ச்சியை அமர்த்தாது, பிரகாசமான மலர்ந்த முகத்தை மந்தாரன் செய்யாது. கிறிஸ்து ஊழியன் கொள்ள வராமல் ஊழியன் செய்யவே வந்தார். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யும் போது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம்.
மற்றவர்கள் செய்த அநியாயத்தையும் பொல்லாங்குகளையும் நம்முடைய மனதிலே பேணி வைப்போமானால் கிறிஸ்து நம்மை நேசித்தாற்போல் அவர்களை நாம் நேசிப்பது கூடாததாகக் காணும். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்து நமக்கு காட்டின அதிசய அன்பின் பேரிலும் இரக்கத்தின் பேரிலும் நிற்குமானால் அதே ஆவி மற்றவர்கள் பேரிலும் பாய்ந்தோடும். ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் பாராமல் ஒருவரோடொருவர் அன்பும் மரியாதையுமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவோம். மனத்தாழ்மையையும் சுயபலத்தின் பேரில் நம்பிக்கையையும் வைக்காமல் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னித்து பொறுத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும்போது நம்முடைய சுயநயம் அடியோடே நீங்கி நாம் பெருமனமும் பரோபகாரமுமுள்ளவர்களாவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3 என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தரை நம்பு, ஒவ்வொரு நாளுக்கும் அதினதின் பாரமும் கவலையும் கலக்கமும் உண்டு. நாம் ஒருவரையொருவர் சந்திக்கிறபோது நம்முடைய அல்லல் தொல்லைகளை குறித்து எவ்வளவு அதிகமாய் பேசிக்கொள்ள தீவிரிக்கிறோம். ஒருவேளை ஒருவன் மன இரக்கமும் அன்புமுள்ள மீட்பர் நமக்கில்லை, நம்முடைய விண்ணப்பங்களை பட்சத்தோடு செவிகொடுத்து கேட்கிறவரும் கிடையாது, நம்முடைய அவசர காலங்கள் ஒவ்வொன்றிலும் சகாயம் புரியத்தக்கவரும் காணோம், நாம் எதிர்நோக்காத எத்தனையோ தொந்தரவுகள் வலிய மேல் விழுந்து வருகின்றன, எத்தனையோ திகில்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன என்று துக்கத்தில் மூழ்கி சஞ்சலத்தோடு சொல்லலாம்.
சிலர் எப்போதும் பயமும் நடுக்கமுமுடையவர்களாய் எதிர்நோக்காத உபத்திரவங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவ அன்பினால் சூழப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய திவ்ய கிருபா கடாட்சங்களை அனுபவிக்கிறவர்களாயிருந்தாலும் இவ்வித ஆசீர்வாதங்களை கவனியாமலே போகிறார்கள். பயமுண்டாகுமென்றெண்ணி அவர்களுடைய மனம் ஏதோ ஒரு வெறுப்பான காரியத்தின் பேரில் நின்று விடுகிறது. அல்லது மிகவும் அற்பமான சில தொந்தரவுகள் நன்றி செலுத்த வேண்டிய அநேக காரியங்களை காணக்கூடாதபடி அவர்கள் கண்களை குருடாக்கிவிடுகின்றன. அவர்களை தாக்குகிற துன்பங்கள் அவர்களை தேவனண்டை ஒட்டுவதற்கு பதிலாக அவர்கள் கலங்கி தியங்கிக் கொண்டிருக்கிறபடியால் அவரை விட்டு அவர்களை பிரித்து விடுகின்றன. நாம் இப்படி அவிசுவாசமுடையவர்களாயிருப்பது நல்லதா? நாம் ஏன் நன்றி கேடராயும் அவநம்பிக்கையுடையவர்களாயும் இருக்க வேண்டும்? இயேசுவானவர் நம்முடைய நண்பன். பரலோகம் முழுவதும் நம்முடைய க்ஷேமத்தையே கோருகிறது. நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜீவியத்திலுள்ள மனக்கலக்கமும் தொல்லைகளும் மனதை அலட்டி முகநாடியை வேறுபடுத்த நாம் இடங்கொடுக்கலாகாது. அப்படி செய்வோமானால் எப்போதும் ஏதாவது ஒன்று நம்மை அலட்டி அலைக்கழிக்கும். நம்மை அலட்டி தொந்தரவுபடுத்துகிறவர்களுக்கு இடங்கூடாமலிருக்க வேண்டும். ஏனெனில் அந்த சிந்தனைகள் நம்முடைய சோதனைகளை சகிக்க சகாயமாயிராது.
நீ உன் உத்தியோகத்தில் மலைக்கலாம். உன்னுடைய பிற்கால வாழ்வை பற்றிய நம்பிக்கை வரவர மந்தமாகலாம். நஷ்டமுண்டாகும் என்கிற பயம் வரலாம். ஆயினும் மனதைரியத்தை விட்டுவிடாதே. திடமனதாயிருந்து உன் கவலைகளையெல்லாம் தேவன் பேரில் வைத்துவிட்டு அமைதலாயும் மகிழ்ச்சியாயும் இரு. உன்னுடைய காரியங்களை விவேகத்தோடே நடத்துவதற்கு ஞானத்துக்காக மன்றாடு. இவ்விதமாக நீ உனக்கு வர இருக்கும் நஷ்டத்தையும் ஆபத்தையும் தடுக்கலாம். நல்ல பலன் கிடைப்பதற்காக உன்னாலாகக் கூடியது ஏதோ அதை செய்யும்படிப்பார். இயேசு தம்முடைய சகாயத்தை கொடுப்பதாக வாக்கருளியிருக்கிறார். நம்முடைய முயற்சி இல்லாமல் தம்முடைய உதவியை கொடுக்க மாட்டார். நம்முடைய சகாயர் மேல் சார்ந்திருந்து உன்னாலானதை செய்தபோது பலனை சந்தோஷத்தோடே அங்கீகரித்துக் கொள்வாயாக.
தம்முடைய ஜனங்கள் கவலை என்னும் பாரம் சுமந்து தொய்ந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய கர்த்தரோ நம்மை வஞ்சிக்கிறவர் அல்ல. அவர் நம்மை பார்த்து, பயப்படாதிருங்கள், உங்கள் வழிகளில் அபாயங்கள் இல்லை என்று சொன்னதில்லை. நமக்கு சோதனைகளும் ஆபத்துகளும் உண்டென்று அவர் அறிந்து நம்மோடே தெளிவாய் நடந்து கொள்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களை பாவமும் தீமையும் நிறைந்த உலகத்திலிருந்து வெளியேறிவிடச் சொல்லாமல் அவர்களுக்கு ஒரு காலம் தவறாத ஒரு அடைக்கலம் உண்டென்பதையே காட்டுகிறார். அவர் தம்முடைய சீஷர்களுக்காகச் செய்த ஜெபமாவது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் 17:15. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33 என்கிறார்.
கிறிஸ்து தம்முடைய மலைப்பிரசங்கத்திலே தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை பற்றி தம்முடைய சீஷர்களுக்கு உத்தம போதனை செய்திருக்கிறார். இந்த போதனைகள் எக்காலத்திலுமுள்ள அவருடைய பிள்ளைகளுக்கு தேர்தலாயிருக்கும்படி செய்யப்பட்டு நமக்கும் போதனையும் ஆறுதலுமுள்ளதாயிருக்கும்படி அருளப்பட்டிருக்கிறது. இரட்சகர் தம்மை பின்பற்றினவர்களுக்கு கவலையின்றி துதியின் கீதங்களை பாடி உல்லாசமாய் பறந்து கொண்டிருந்த ஆகாயத்து பட்சிகளை கவனிக்கும்படி சொல்லி, அவைகள் விதைக்கிறதுமில்லை அறுக்கிறதுமில்லை, ஆயினும் பரமபிதா அவைகளுக்கு வேண்டியவைகளை அருளுகிறார் என்றார். இரட்சகர் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26 என்று அவர்களை கேட்கிறார். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் ஆகாரமளிக்கிற மகா போஷகர் தம்முடைய கரத்தை விரிவாய் திறந்து தாம் உண்டாக்கின பிராணிகள் யாவற்றிற்கும் வேண்டியவைகளை கொடுக்கிறார். ஆகாயத்து பறவைகள் அவருடைய பாதுகாவலுக்கு தாழ்ந்தவைகளல்ல. அவர் அவைகளின் வாயிலே தீனியைப்பை போடுகிறதில்லை என்றாலும் அவைகளுக்கு வேண்டிய இரையை அகப்படும்படி செய்கிறாரே. அவைகளுக்காக இறைத்திருக்கிற தானியங்களை அவைகள் சேகரிக்க வேண்டும். தங்கள் கூடுகளை கட்டுவதற்கு வேண்டிய பொருட்களை அவைகள் தயார் செய்ய வேண்டும். தங்கள் குஞ்சுகளுக்கும் தாங்களே இறை ஊட்ட வேண்டும். உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறபடியால் கீதங்கள் பாடிக்கொண்டே தங்கள் வேலைகளுக்கு போகின்றன.
அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? விவேகமும் அறிவும் உள்ளவர்களும் ஆவிக்குரிய ஆராதனை செய்யக்கூடியவர்களுமாகிய நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா?
நம்மை சிருஷ்டித்து ஜீவனோடு காப்பாற்றி தம்முடைய சொந்த திவ்ய சாயலின்படி நம்மை உருவாக்கினவரை நாம் நம்பி பிடித்துக் கொள்வோமானால் நமக்கு அவசியமானவைகளைத் தராமற் போவாரா?
கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, காட்டு புஷ்பங்களை கவனியுங்கள், அவைகள் எவ்வளவு செழிப்பாய் வளர்ந்து கிடக்கிறதென்றும் பரமபிதா அவைகளுக்கு கொடுத்திருக்கிற அழகு எவ்வளவு மேலானது என்றும் பாருங்கள் என்றார். இவைகள் அவர் மனிதனுக்கு காட்டும் அவருடைய அன்புக்கு அத்தாட்சிகள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் என்றார். சர்வசாதாரணமான இந்த புஷ்பங்களின் அழகும் மகிமையும் சாலமோன் அணிந்திருந்த உடுப்பின் மகிமையை பார்க்கிலும் மேலானது. மனித கைத்தொழில் சாமர்த்தியத்தினால் செய்யப்பட்ட எந்த மகா ஆடம்பரமான ஆடை ஆபரணமும் தேவருடைய சிருஷ்டிப்பாகிய புஷ்பங்களின் சுபாவ அழகுக்கு இணையாக மாட்டாது. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா என்று இயேசு கேட்கிறார். ஒரு நாள் இருந்து அழிந்து போகிற சாதாரண புஷ்பத்துக்கு பரம சித்திரக்காராகிய தேவன் பல வர்ணங்களையும் மென்மையையும் கொடுப்பாரானால் தம்முடைய சாயலின் பிரகாரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களைப் பற்றி எவ்வளவு அதிகமான கவலையும் கரிசனையும் உள்ளவராயிருப்பார்! கிறிஸ்துவானவருடைய இந்த போதனை கவலையுள்ள யோசனைக்கும் கலக்கமும் சந்தேகமுமுள்ள அவநம்பிக்கை நிறைந்த இருதயத்துக்கும் கடிந்து கொள்ளுதலாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் சந்தோஷமாயும் சமாதானமாயும் அடக்கமுடையவர்களாயும் இருக்கும்படி விரும்புகிறார்.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன்.
யோவான் 14:27, 15:11 என்று இயேசு சொல்லுகிறார்.
தன்னுடைய நலத்தையே கோரி நாடித் தேடுகிற சந்தோஷம் கடமை என்னும் பாதைக்கு வெளியாயும் ஏற்றக்குறைவாயும் சஞ்சலமுள்ளதாயும் நிலையற்றதாயும் இருக்கிறது. அது பறந்து போய்விட ஆத்துமா உண்டியாய் துக்கத்தை அனுபவிக்க நேரிடுகிறது. ஆனால் தேவனுடைய ஊழியத்திலே சந்தோஷமும் திருப்தியும் உண்டு. கிறிஸ்தவன் நிலையற்ற பாதையில் நடக்கும்படி விட்டுவிடப்பட்டவன் அல்ல. அவன் வீணாக துக்கத்தை அடைந்து ஏமாற்றும்படி அழைக்கப்பட்டவனுமல்ல. நாம் இந்த ஜீவியத்தில் சந்தோஷங்களை அனுபவிக்கக் கூடாவிட்டாலும் வரப்போகிற ஜீவியத்தில் சந்தோஷங்களை அனுபவிப்போம் என்கிற நிச்சயத்தோடு இருப்போமாக.
இந்த உலகத்திலும் கூட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுடன் அந்நியோனியப்படுவதினால் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டு. அவருடைய அன்பின் பிரகாசமும் அவருடைய சமூகத்தினால் உண்டாகும் ஆறுதலும் அவர்களுக்குண்டு. ஜீவியத்தின் ஒவ்வொரு படியும் கிறிஸ்துவண்டை நம்மைச் சேர்க்கிறது. அவருடைய அன்பின் ஆழமான அனுபவத்தையும் கொடுத்து ஆசீர்வாதமும் சமாதானமும் உள்ள வீட்டுக்கு சமீபமாய் நம்மை கொண்டு வருகிறது. ஆதலால் நாம் நம்முடைய நம்பிக்கையை விட்டு விலகாமல் முன் நமக்கிருந்த நிச்சயத்தை பார்க்கிலும் திடமான நிச்சயத்தோடும் இருப்போமாக. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். முதலாம் சாமுவேல் 7:12. முடிவு மட்டும் எங்களுக்கு சகாயம் புரிவார். நாம் ஞாபக சின்னமான தூண்களை நோக்கி பார்ப்போமாக. கேட்டின் மகனுடைய கையிலிருந்து காப்பாற்றவும் நம்மை தேற்றவும் கர்த்தர் செய்தவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூறுவோமாக. தேவன் நமக்கு காட்டியிருக்கிற எல்லா இரக்க உருக்கங்களையும் நம்முடைய ஞாபகத்தில் புதிதாக வைத்துக் கொள்வோமாக. நம்முடைய கண்ணீர்களை துடைத்திருக்கிறார். நோவுகளை தணித்திருக்கிறார். கவலைகளை நீக்கியிருக்கிறார். பயங்களை போக்கடித்திருக்கிறார். நம்முடைய குறைகளை நீக்கியிருக்கிறார். ஆசீர்வாதங்களை அளித்திருக்கிறார். இவ்விதமாக நம்முடைய பிரயாணத்துக்கு வேண்டியவைகள் எவைகளோ அவை யாவற்றையும் ஏற்கனவே தந்திருக்கிறாரே. நமக்கு வரப்போகிற சோதனையினாலுண்டாகும் புது வியாகுளங்களை எதிர்நோக்க வேண்டுமே ஒழிய வேறல்ல. மேலும் வரப்போகிறவைகளை எவ்வாறு எதிர்நோக்கிக் கொண்டிருக்க வேண்டுமோ அவ்வாறே கடந்து போனவைகளையும் கவனித்து, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், உன் நாட்களுக்குத் தக்கதாய் உன் பெலனும் இருக்கும். உபாகமும் 33:25 என்று சொல்ல வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெலனுக்கு மிஞ்சின சோதனை வராது. நம்முடைய வேலையை எங்கே காண்கிறோமோ அங்கேயே அதை செய்து, என்ன வந்தாலும் சோதனையை சகிக்கத்தக்க பெலன் அருளப்படுமென்று நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்க வேண்டும். வரவர தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டு, மகிமையால் நிறைந்த ராஜனுடைய உதடுகளிலிருந்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், மத்தேயு 25:34 என்கிற ஆசீர்வாதம் அவர்கள் காதுகள் கேட்க ஆனந்த கீதமாக புறப்படும். அப்போது மீட்கப்பட்டவர்களுக்காக இயேசுநாதர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற வீட்டுக்குள் பிரவேசிக்க அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அங்கே அவர்கள் தோழர்களாக உலகத்தின் நிந்தைக்காரராவது, பொய்யராவது, விக்கிரகாராதனைக்காராவது, அசுத்தராவது, அவிசுவாசிகளாவது இருக்க மாட்டார்கள். சாத்தானை மேற்கொண்டவர்களே அவர்களோடு இருப்பார்கள். திவ்ய கிருபையினாலே பூரண சர்க்குணங்கள் அவர்களுக்குண்டாகும். இங்கே அவர்களை வருத்துகிற ஒவ்வொரு பாவகுணமும் ஒவ்வொரு குறைவும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விளக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமை பிரகாசமும் மேன்மையும் சூரிய வெளிச்சத்தை பார்க்கிலும் மேலாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய குணாகுணங்களின் பரிபூரணமும் நீதியின் அழகும் அவர்கள் மூலமாக பிரகாசித்து இந்த வெளிப்படையான மகிமைக்கு மிஞ்சினவைகளாயிருக்கின்றன. அவர்கள் வெள்ளைச் சிங்காசனத்திற்கு முன் குற்றமற்றவர்களாயும் தேவதூதருடைய மகிமைக்கும் சிலாக்கியங்களுக்கும் பங்காளிகளாயும் இருக்கிறார்கள். மனிதனுக்கிருக்கிற மகிமையான சுதந்திரத்தைப் பற்றி கவனிக்கையில், மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தைக் கொடுப்பான்? மத்தேயு 16:26. அவன் மிகவும் ஏழையாகவிருக்கலாம், என்றாலும் உலகம் அவனுக்கு ஒருபோதும் கொடுக்கக்கூடாத தனத்தையும் கனத்தையும் உடையவனாகிறான். அவனுடைய ஆத்துமா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டும் கழுவப்பட்டும் இருக்கிறது. அதன் உத்தமமான தத்துவங்கள் யாவும்
தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டையாக்கப்பட்டிருக்கிறதும் மேலான பேராயிருக்கிறது. மீட்கப்பட்ட ஒரே ஆத்துமாவின் நிமித்தம் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலும் பரிசுத்த தூதர்கள் முன்னிலையிலும் சந்தோஷம் உண்டாகிறது. பரிசுத்த ஜெயகீதங்கள் இந்த மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கின்றன.